அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 18 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் துப்புரவுக்கான உரிமையை ஒரு தனியான மனித உரிமையாக அங்கீகரித்து ஐநா மன்றம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கும் பின்னணியில் இலங்கையின் மலையகத்தின் நிலைமை குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
மலையக மக்களுக்கு 71% சுத்தமான குடிநீர் வரங்கள் இல்லை. மலசல கூடங்கள் சொல்லும்போது இலங்கையில் முழுமையாக கிட்டத்தட்ட 98% மலசல கூடங்கள் இருக்கு. ஆனா மலையகத்தை பொறுத்தவரை அது குறைவாகத்தான் இருக்கு.
இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இன்றும் உடன்பாடு எட்டாமை குறித்த ஒரு செய்தி. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்த இந்திய உச்சநீதிமன்றம் விதித்திருக்கும் தடையை நீக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி திமுக ஆர்ப்பாட்டம் அறிவித்திருப்பது குறித்த ஒரு செய்தி.
தடையை நீக்குவதற்கு மத்திய மாநில அரசு ஒருங்கிணைந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று வருகிற 28 அலங்காநல்லூர் பகுதியில் மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறவிருக்கிறது.
பன்னாட்டு செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் கிருத்திகா நாராயணன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
புருண்டி அரசாங்கத்தின் அனுமதியின்றி அந்நாட்டு பொதுமக்களை பாதுகாக்க 5,000 அமைதிப்படையினரை அனுப்பப்போவதாக ஆப்பிரிக்க ஒன்றியம் அறிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு அட்டிஸ் அபாபாவில் உள்ள ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பு சபை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆனால் இதற்கு ஐக்கிய நாடுகளின் ஆதரவும் தேவைப்படும். புருண்டியில் இனப்படுகொலை நடப்பதை அனுமதிக்க முடியாது என்று ஆப்பிரிக்க ஒன்றியம் வியாழனன்று எச்சரித்திருந்தது. 3வது முறையாக அதிபராக தொடர்ந்து பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஜனாதிபதி பியர் குருன்சிசாவின் உறுதிப்பாட்டினால் தூண்டப்பட்ட வன்முறையில் கடந்த ஏப்ரல் முதல் குறைந்தபட்சம் 400 கொல்லப்பட்டுள்ளனர்.
கடந்த மாதம் சிரிய எல்லைப் பகுதியில் துருக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ரஷ்ய போர் விமானத்தின் கருப்பு பெட்டியை ரஷ்ய விசாரணையாளர்கள் திறந்துள்ளனர். இந்த செயல்முறை பத்திரிகையாளர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதர்கள் முன்னிலையில் நடைபெற்றபோது தொலைக்காட்சியிலும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. ரஷ்ய போர் விமானம் துருக்கி எல்லையை கடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை பொய் என்று நிரூபிக்க தற்போது தகுந்த ஆதாரம் உள்ளது என்று ரஷ்ய ராணுவ அதிகாரி செர்கை ட்ரோனோவ் கூறியுள்ளார். கருப்பு பெட்டியின் பதிவுகளை பிரிட்டன் மற்றும் சீனாவின் நிபுணர்கள் அடங்கிய குழு ஆய்வு செய்யும் என்று தெரிகிறது. துருக்கியால் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு மிகவும் ஆவேசப்பட்ட ரஷ்யா பதிலடியாக துருக்கி மீது தடைகளை அறிவித்தது.
ருவாண்டாவில் தற்போதைய அதிபர் பால் ககாமி 2034 வரையில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதை அனுமதிக்கும் விதமான அரசியல் சாசன மாற்றம் பற்றி அந்நாட்டின் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு ஒன்றை வாக்களிக்கின்றனர். மக்களின் விருப்பம் என்ன என்பதன் அடிப்படையிலேயே அடுத்த தேர்தலில் தான் நிற்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வேன் என ககாமி தெரிவித்துள்ளார். இந்த மாற்றத்துக்கு மக்களின் ஒப்புதல் கிடைக்குமானால் வரும் 2017 ககாமி 3வது முறையாக ஒரு 7 ஆட்சி காலத்துக்கு போட்டியிட அனுமதி கிடைக்கும். 1994 ருவாண்டாவில் நடந்த இனப்படுகொலையை கட்டுப்படுத்தியதில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ககாமிக்கு பெரிய பங்கு உண்டு. பதவியில் தொற்றிக்கொண்டிருக்காமல் மற்றவர்களுக்கான ஒரு உதாரணமாக ககாமி திகழ வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது.
ஏமன் அரசை ஆதரிக்கும் படைகள் ஹுத்தி கிளர்ச்சிக்காரர்களுடன் இருவேறு தாக்குதல்களை நடத்தியதன் மூலம் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு பிரதேசத்தை கைப்பற்றியுள்ளனர். ஒரு தாக்குதலில் அண்டை நாடான சவுதி அரேபியாவின் வழியாக படைகள் ஏமனின் உள்ளே நுழைந்து ஹராத் நகரை கைப்பற்றினர். ஏமனுக்குள்ளிருந்தே நடைபெற்ற மற்றொரு தனிப்பட்ட தாக்குதலில் ஹசம் என்ற மற்றொரு வடக்கு பகுதி நகரம் கைப்பற்றப்பட்டது. கிளர்ச்சிக்காரர்களுடனான போரில் ஏமன் அரசுக்கு பலமான ஆதரவை அளித்து வருகிறது சவுதி அரேபியா. அதனால் கிளர்ச்சியாளர்களின் வெறுப்புக்கு உள்ளாகி இருக்கும் சவுதியின் மீது 2 தாக்குதல்கள் ஏமனிலிருந்து நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை.
14 பிறகு ஆப்கானிஸ்தானில் முதல் எதிர்க்கட்சி ஒன்று தலைநகர் காபூலில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு மற்றும் காவல் சபை என்று பெயரிடப்பட்ட இந்த கட்சியில் ஆயுத குழுக்களின் தளபதிகள், கிளர்ச்சி குழுக்களின் தளபதிகள் மற்றும் அரசியல்வாதிகள் இடம்பிடித்துள்ளனர். அதன் தலைவர்களில் ஒருவரான அப்துல் ரசூல் சயஃப், தாலிபான் மற்றும் இஸ்லாமிய அரச போராளி குழு ஆகியவை இஸ்லாமை அவமதிப்பதாக விமர்சித்துள்ளார். மேலும் தீவிரவாதத்தை எதிர்த்து போராட முன்னாள் முஹஜிதீன் போராளிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த கட்சியின் முக்கிய நோக்கமே ஆப்கானிய மக்களை ஒன்றுபடுத்துவதே என்றும் அவர் கூறியுள்ளார்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். துப்புரவுக்கான உரிமையை ஒரு தனியான மனித உரிமையாக அங்கீகரித்து ஐநா மன்றம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
பாதுகாப்பான குடிநீருக்கான உரிமையுடன் துப்புரவான சுற்றுச்சூழலில் வாழ்வதற்கான உரிமையையும் தனியான மனித உரிமையாக அங்கீகரித்து ஐநாவின் பொதுச்சபை நிறைவேற்றியிருக்கின்ற முக்கிய தீர்மானம் ஒன்றை ஐநாவின் துறைசார் நிபுணர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். உலகில் 250 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு நல்ல முன்னேறிய துப்புரவு வசதிகள் கிடைப்பதில்லை என்று ஐநா கூறுகிறது. இந்த ஆண்டில் எட்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஐநாவின் 1000 ஆண்டு அபிவிருத்தி இலக்குகளில் உலகெங்கிலும் அடிப்படை சுத்தம் சுகாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் முக்கிய இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை பெருமளவில் எட்டப்படாது போயிருக்கின்ற இலக்குகளில் இதுவும் ஒன்று. உலகெங்கிலும் கிட்டத்தட்ட 100 கோடி பேர் திறந்தவெளி பகுதிகளில் மலம் கழிப்பதாகவும், அவர்களில் 10 பேரில் 9 பேர் கிராமப்புற மக்கள் என்றும் ஐநா கூறுகிறது. குறிப்பாக இந்தியாவில் சுமார் 59 கோடி பேர் திறந்தவெளி பகுதிகளில் தங்களின் இயற்கை கடன்களை கழிப்பதாக புள்ளி விபரம் ஒன்று கூறுகிறது. போதிய தரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான உரிமையில் துப்புரவான சுற்றுச்சூழலுக்கான உரிமை இன்றியமையாத அங்கம் என்று ஐநாவின் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கான குழுவின் தலைவர் வாலித் சாதி கூறியிருக்கிறார். துப்புரவுக்கான உரிமை மற்றும் பாதுகாப்பான குடிநீருக்கான உரிமை ஆகியவற்றை தனித்தனியான மனிதுரிமைகளாக வரைவிலக்கணப்படுத்தியிருக்கின்ற புதிய தீர்மானத்தின் மூலம் 2030 ஆண்டுக்குள் எட்டப்பட வேண்டிய நிலையான அபிவிருத்திகளுக்கான நிகழ்ச்சி நிரலில் உலக நாடுகள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதாக குடிநீர் மற்றும் துப்புரவுக்கான மனிதுரிமைகள் தொடர்பான ஐநாவின் சிறப்பு பிரதிநிதி லேயோ ஹெல்லர் தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் எந்தவிதமான பாரபட்சமுமின்றி பாதுகாப்பான, சுகாதாரமான, சமூக கலாச்சார ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தனிப்பட்ட கௌரவத்தையும் மரியாதையையும் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் துப்புரவான சுற்றுச்சூழலுக்கான வசதிகளை பெறக்கூடிய உரிமை இருக்கிறது என்று நியூயோர்க்கில் உள்ள ஐநாவின் பொதுச்சபை நேற்றைய தீர்மானத்தில் கூறியிருக்கிறது.
ஐநா தொடர்பான செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. கழிப்பறைகள் மற்றும் சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் ஆசியாவில் முன்னேறிய நாடுகளில் ஒன்றாகவே இலங்கை பார்க்கப்படுகிறது. ஆனால் அங்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்ற மலையக பகுதிகளில் இந்த வசதிகள் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே இருந்து வருவதாகவும், இந்த பிரச்சினையில் அரசாங்கமும் ஐநாவும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கோரி வருகிறார்கள். இந்த நிலைமை பற்றி கண்டியிலிருந்து இயங்கும் சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் இயக்குநர் முத்துலிங்கம் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையை பொறுத்தளவில் ஆசிய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த சானிடேஷன் அடிப்படை சுகாதார வசதி என்பது வந்து ஒரு அதிகமாக உள்ள நாடாகத்தான் கருதப்படுது. ஆனா மலையக வந்து சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்துல இந்த சுகாதார பிரச்சனை என்பது வந்து இன்னும் ஒரு பாரிய பிரச்சனையாகத்தான் இருக்குது. இப்ப இன்றைக்கும் கூட பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தான் மலையகத்தில் தோட்ட தொழிலாளிகளுக்கு மிக மிக அடிப்படை தேவைகளில் ஒன்றான மலசல கூடங்கள் எல்லாம் அரசின் செமி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டிரஸ்டும் செய்து கொடுத்திருக்கு. ஆனாலும் கூட அவர்களுக்கு தேவையான அளவு இன்றைக்கு மலசல கூடங்கள் குறைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லும் பொழுது நாங்கள் மிக அண்மையில ஆய்வு செய்ததன் படி கூட 67% வந்து இந்த நீரோடையில் வருகின்ற நீரையும் அல்லது போனால் அந்த மலைப்பகுதிகளில் இருந்து வழிந்து வருகின்ற ஸ்ட்ரீம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தண்ணீரை தான் அதிகமாக குடிக்க வருகிறார்கள்.
மலையகத்தில் குறிப்பாக தோட்டப்புறங்களில் வந்து மலசல கூடங்களையோ அல்லது குடிநீர் வசதிகளையோ ஏற்படுத்தி கொடுப்பதில் என்ன தடை இருக்கிறது? அதாவது அந்த மக்கள் தாமாக இவற்றை செய்து கொள்ளக்கூடிய வசதி இல்லையா, அல்லது தோட்ட நிறுவனங்கள் அதற்கு அனுமதி கொடுப்பது இல்லையா?
ரெண்டு விதமான பிரச்சனை. ஒன்று, அரசு வந்து இந்த மக்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைக்கு தீர்த்தாக நிதி ஒதுக்கீடு என்பது மிகவும் குறைவாகத்தான் வழங்கப்படுகிறது. உதாரணத்துல இலங்கையில வந்து நாட்டின் மக்கள் தொகையில 82% சுத்தமான குடிநீர் இருக்கின்றது. ஆனால் மலையக மக்களுக்கு 71% குடிநீர் சுத்தமான குடிநீர் வளங்கள் இல்லை. இப்போ மலசல கூடங்கள் சொல்லும்போது இலங்கையில் முழுமையாக கிட்டத்தட்ட 98% மலசல கூடங்கள் இருக்கு. ஆனால் மலையகத்தை பொறுத்தவரை அது குறைவாகத்தான் இருக்கு. அரசு வந்து நிதி ஒதுக்கீடு செய்வது ஒரு பிரச்சனை. மறுவகையில இந்த தானாக சிலர் வந்து தன்னுடைய லயத்துக்கு முன்னே ஒரு மலசல கூடத்தை கட்ட விரும்பினால் அதற்கு தோட்டம் நிர்வாகம் அதற்கு அவர்களுக்கான அந்த உரிமையை வழங்காது. ஆனாலும் கூட இப்ப கடந்த 2 தசாப்தங்களில் சிற்சில அமைப்புகள் அது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தோட்ட நிர்வாகங்களும் கலைத்து அவர்களுக்கு மலசல கூடங்களை அமைத்துக் கொடுங்க. சில தோட்டங்களிலே மலசல கூடங்கள் வீட்டுக்கு முன்னால் அமைத்து கொடுத்ததுனால அது அவர்களோட கலாச்சாரத்துக்கு ஒரு தாக்கமாக இருக்கும். அதை பாதிக்காமே விட்டுருக்காங்க.
உங்களை போன்ற அமைப்புகள் மலையகத்தில் இயங்குகின்ற சமூக நிறுவனங்கள் இந்த விடயத்தில் என்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறீர்கள்? அதாவது இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஒரு புறத்தில், அரச மட்டத்தில் அல்லது சர்வதேச மட்டத்தில் இந்த மக்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதில் உங்களுடைய தரப்பிலும் குறைபாடு இருப்பதாக தெரிகிறது.
கடந்த அரசாங்கத்தின் காலத்திலும் இந்த அரசாங்கத்தின் காலத்திலும் கூட இவர்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனையை நாங்கள் முன்வைத்து 10 ஆண்டு திட்டத்தை போடுவதற்காக, இப்ப உங்களுக்கு தெரியும் மிலேனியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்ல வரக்கூடிய அந்த மிலேனியன் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தியும் ஒரு பகுதியாக இருக்கின்றது. அப்ப அதை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததுனால தான் இந்த அரசு சார்பற்ற சிவில் அமைப்புகள் எல்லாமே கடந்த அரசாங்கம் 10 ஆண்டுக்கு கொண்டு வரப்பட்டது, அது கிடப்பில் போடப்படும். இந்த முறையும் அதே திட்டத்தை நாங்கள் திரும்ப மீண்டும் வலியுறுத்தி இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்ப அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்று சொல்ற ரீதியில் இப்ப நாங்கள் 2009 நினைக்கிறேன் அந்த நேரத்திலே நாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக பொருளாதார கலாச்சாரம் என்று சொல்லப்படுகிற சோசியல் அந்த கன்வென்ஷனுக்கு வந்து அந்த செஷன்ல வந்து நாங்கள் வந்து எங்களுடைய அறிக்கையும் சமர்ப்பித்திருக்கோம். இது மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸை அந்த இலக்கை அடைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது என்பதை நாங்கள் இலங்கையின் அரசாங்கத்துக்கு மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். எனவே இந்த ஏற்புரை என்பது தொடர்ச்சியாக சிவில் அமைப்புகள் செய்து வந்தாலும் கூட அது சர்வதேச அமைப்புகளா இருந்தாலும் உள்ளூர் அரசாங்கமா இருந்தாலும் கூட என்ன அதை இழுத்து சென்றுள்ளார்களோடைய இதுவரைக்கும் நடைமுறையில அமுல்படுத்த ஒரு எஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லப்படுகிற ஒரு சிறப்பு திட்டத்தை எந்த அரசாங்கமும் முன்னெடுத்ததாக இல்லை.
கண்டியிலிருந்து இயங்கும் சமூக அபிவிருத்தி நிறுவகத்தின் இயக்குனர் முத்துலிங்கம். இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இன்றும் உடன்பாடு எட்டப்படவில்லை. அதே சமயம் தொழிலாளர்களுக்கு இடைக்கால கொடுப்பனவை கொடுக்க முடியாத பட்சத்தில் அரசாங்கத்திடம் தங்கள் தோட்டங்களை ஒப்படைக்குமாறு அமைச்சர் ஜான் செனிவரத்ன தோட்ட நிர்வாகத்திடம் கூறியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பாக தொழிற்சங்கங்களுக்கும் தோட்ட நிர்வாகங்களுக்கும் இடையில் தொடர்ந்தும் இழுபறி நிலையே காணப்படுகின்றது. இன்று தொழிலமைச்சர் ஜான் செனிவரத்னவினால் தொழிலமைச்சில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டத்திலும் முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை. நிரந்தர தீர்வொன்று காணப்படும் வரை நாளொன்றுக்கு 100 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு வழங்குவது தொடர்பாக அமைச்சர் ஜான் செனிவரத்னவினால் யோசனையொன்று இக்கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த யோசனையை தோட்ட நிர்வாகங்கள் ஏற்க மறுத்துவிட்டதாக கூறுகின்றார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு செயலாளர் எஸ் ராமநாதன்.
இன்னைக்கு பேச்சுவார்த்தையில பழமும் போல இன்னைக்கு கொம்பனிக்காரங்க தங்களுடைய கொம்பனிகளால தொழிலாளிகளுடைய சம்பளம் உயர்வை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பழமா போல சொல்றவன் தன்னை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. தேயிலையினுடைய விலை அவங்களுக்கு சரியான முறையில விலை இல்லை, டப்பருக்கும் குறையாக விலை இல்லைன்னு சொல்லி அறபடினால இப்ப 8-9 மாதங்களாக இதே கதையை தான் அவங்க சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனா இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க ஜோன்சன் அமைச்சர் சொன்னாரு. இப்படி நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்க சரியில்லை. தொழிலாளிகளுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக தொழிற்சங்கங்கள் சொல்ற விஷயங்கள் உண்மையான விஷயங்களா இருக்கிறதுனால கூட்டு ஒப்பந்தம் செய்து முடிக்கும் வரையிலும் நீங்க தொழிலாளர்களுக்கு ஒரு இடைக்கால எலவான்ஸாக ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம் கொடுக்க சொல்லி ஜோன் சொல்லியிருக்க அவர்கள் சொன்னார். அந்த மாதிரி சொன்னதுக்கும் கூட கம்பெனிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்க கொடுக்க முடியாது, எங்களால் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பிறகு கொடுக்க முடியாவிட்டால் நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அதற்கு பிறகு ஜோன் சொல்லியிருக்க சொன்னாரு, உங்களுக்கு கட்டாயமாக தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கறத தான் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா தோட்டங்களை அரசாங்கத்துக்கிட்ட பாரம் கொடுத்துட்டு நீங்க போகலாமே அழைச்சு பேசுறது ஏற்பாடு செய்யறாங்க. அதுக்கு பிறகுதான் இதுல ஒரு முடிவு எங்களுக்கு தெரியும்.
நாளை இது தொடர்பில் பிரதம மந்திரிக்கும் தோட்ட நிர்வாகங்களுக்கும் இடையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவொன்றை தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறுகின்றார்.
நாங்கள் இந்த தொழிலாளிகளை பேச்சுவார்த்தை சம்பந்தமாக தொழிலாளர்களை ஒரு போராட்டத்தில் இறக்கிறதுன்னு சொல்லிட்டுனா அது சம்பந்தமாக நாங்கள் நான் தீர்மானிக்கலை. அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் இது சம்பந்தமாக நாங்கள் தீர்மானம் ஒன்று தர முடியும்
என்றும் குறிப்பிட்டார் பெருந்தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பின் செயலாளர் எஸ் ராமநாதன்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் வெறுப்புணர்வு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை குற்றமாக அறிவிக்கும் புதிய சட்ட திருத்த முன்வரைவை திரும்பப் பெறுவதாக இலங்கை அரசு நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தாலும் அந்த சட்டம் வேறொரு வடிவில் அரசால் கொண்டுவரப்படும் என்று இன்று நீதிமன்றத்தில் சிலரால் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இனங்களுக்கிடையே வெறுப்புணர்வை தூண்டும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதை தடை செய்யும் சட்டமூலத்தை வாபஸ் பெறுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ள போதிலும் அது மீண்டும் வேறொரு வடிவத்தில் முன்னெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலம் சட்ட விரோதமானதென்று தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று அழைக்கப்பட்ட போது அஸ்கிரிய விஹாரவாசி மெதகம தம்மானந்த தேரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கனிஷ்க வித்தாரண இதனை தெரிவித்தார். இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட சட்டமூலத்தை வாபஸ் பெற அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவித்தார். அதன் பின்னர் மனுக்கள் மீதான விசாரணையை நிறுத்துவதற்கு நீதிபதிகள் தீர்மானித்ததாக மனுவொன்றை சமர்ப்பித்திருந்த சுடரொலி பத்திரிகையின் ஆசிரியர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார்.
அது இன்றைக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது இந்த சட்டமூலத்தை இதன் மேல் நாங்கள் இதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், இதனை மீளப் பெறுகிறோம் என்று அரசாங்கம் சட்டம் அதிபர் ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்ததை அடுத்து வழக்கு அத்தோடு முடிவடைந்தது. இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை சபாநாயகருக்கும் பிரதமருக்கும் சட்டத்தின் பிரகாரம் நீதிமன்றம் அறிவிக்கும்.
இந்த சட்டமூலத்தை வாபஸ் பெறுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள போதிலும் அதனை வேறொரு வடிவத்தில் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வாய்ப்புகள் இருப்பதாக அஸ்கிரிய விஹாரவாசி மெதகம தம்மானந்த தேரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கனிஷ்க வித்தாரண தெரிவித்தார். இவ்வாறான சட்டமூலம் ஒன்று நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் 7 நாட்களுக்குள் அதற்கெதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்த வழக்கறிஞர் விசாரண இது தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார். இவ்வாறான சட்டமூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டால் எமது மகாவம்சத்தை பற்றியோ இல்லாவிட்டால் துட்டுகமனு மன்னரை பற்றியோ பேச முடியாத நிலை ஏற்படும் என்று தெரிவித்த வழக்கறிஞர் கனிஷ்க விசாரண இது கருத்துக்களை தெரிவிக்கும் சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு சட்டமூலம் என்றும் தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் 2 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒன்றின் போது ஆட்ட நிர்ணய சூதாட்டத்தில் ஈடுபடுமாறு சூதாட்ட தரகர் ஒருவர் அந்நாட்டு வீரர்களை அணுகியிருப்பதாக இலங்கை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான குறிப்பொன்றை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
மேற்கிந்திய தீவுகளின் கிரிக்கெட் அணி கடந்த அக்டோபர் மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது ஆட்ட நிர்ணய சூதாட்ட முயற்சி ஒன்று நடந்திருப்பதாக இலங்கையின் கிரிக்கெட் வாரியமான ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. குசல் ஜனித் பெரேரா மற்றும் ரங்கன ஹேரத் ஆகிய இலங்கை வீரர்களை அணுகிய சூதாட்ட தரகர் ஒருவர் ஆட்ட நிர்ணய சூதாட்டத்தில் ஈடுபடுமாறு யோசனை கூறியதாகவும் அவர்கள் உடனடியாக அந்த முயற்சி பற்றி உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்து விட்டதாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால நிர்வாகக் குழுவின் தலைவர் சித்தத் வெத்தமுனி பிபிசியிடம் தெரிவித்தார்.
ஏற்கனவே யா ரிப்போர்ட் கல்ல திப்பா ஹேண்டிகிராப்ஷன் யூனிட்டு
அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் மோசடி தடுப்பு பிரிவினர் சர்வதேச கிரிக்கெட் வாரியத்திடம் முறையிட்டதாகவும் அவர் கூறினார். எனினும் அந்த டெஸ்ட் போட்டியின் போது எந்த ஆட்டத்தில் ஆட்ட நிர்ணய சூதாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று அந்த சூதாட்ட தரகர் குறிப்பிட்டு கூறியிருக்கவில்லை என்றும் சிதத்வத்தமுனி பிபிசியிடம் தெரிவித்தார். ஆனால் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக காலியில் நடைபெற்ற டெஸ்ட் ஆட்டத்தின் போதே இலங்கை அணியை வேண்டுமென்றே தோல்வியடைய செய்யுமாறு குறிப்பிட்ட சூதாட்டக்காரர் இலங்கை வீரர்களிடம் யோசனை சொல்லியிருப்பதாக இலங்கையின் விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர AFP செய்தி நிறுவனத்திடம் கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணை நடந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே ஊக்க மருந்து பயன்படுத்தியதாக இலங்கை அணி வீரர் குசல் ஜனித் பெரேராவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு என்பது 2020 உலகக்கோப்பை போட்டிகளில் இலங்கை அணியின் வெற்றியை தடுப்பதற்காக போடப்படுகின்ற சதித்திட்டம் என்ற சந்தேகம் இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்து தமிழக செய்திகள். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்த இந்திய உச்சநீதிமன்றம் விதித்திருக்கும் தடையை நீக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி திமுக ஆர்ப்பாட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் நீதிமன்ற தடையை நீக்க முயற்சிக்க வேண்டுமென கோரி உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தப்போவதாக திமுக அறிவித்துள்ளது. December 28 மதுரை அலங்காநல்லூரில் இந்த போராட்டம் நடக்கும் என திமுக தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திமுக பொருளாளர் MK Stalin நேற்று அறிக்கை விடுத்திருந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மாடுபிடிக்கும் வீரர்கள் இன்று திமுக தலைவர் கருணாநிதியையும் MK Stalinையும் சந்தித்து பேசினர். அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய MK Stalin,
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அதை நடத்தக்கூடிய வகையில் சட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தோம். ஆனால் 2011 ஆட்சிக்கு வந்த அதிமுக அந்த சட்டத்தின்படி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தராத காரணத்தால் உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான தடை போடப்பட்டது. தடையை நீக்குவதற்கு மத்திய மாநில அரசு ஒருங்கிணைந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆர்வலர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். வருகிற 28 அலங்காநல்லூர் பகுதியில் மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறவிருக்கிறது
என்று தெரிவித்தார் MK Stalin. இந்த போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக சட்டத்தை திருத்த வேண்டுமென பாட்டாளி மக்கள் கட்சியும் கோரி வருகிறது. இன்று திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ்,
ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்து அது அவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்ற வேண்டும்
என்றார் ராமதாஸ். இதற்கிடையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு எதிராக கருத்து தெரிவித்து வரும் நடிகர் நடிகைகளுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அமைப்பின் செயலாளர் ராஜேஷ் ஊடகத்தினரிடம் தெரிவித்தார். பொங்கல் தினம் நெருங்குவதால் மத்திய மாநில அரசுகள் இந்த விவகாரத்தில் உடனடியாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
கால அவகாசம் நம்மளுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. போன வருஷம் என்ன நடந்துச்சோ அதே தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ அதனால இதை வந்து இந்த வேகத்தை வந்து துரிதப்படுத்தணும் அப்படிங்கறத எங்களோட வேண்டுகோள். மத்திய அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திப்போம். அதுக்கு எப்படி என்னன்ற தருணத்தை பார்த்து சந்திப்போம்.
ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எதிராக ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருக்கும் எமி ஜாக்சனை எந்திரன் படத்தின் 2 பாகத்திலிருந்து நீக்க வேண்டுமெனவும் சில அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. விலங்குகள் நல ஆர்வலர்கள் தொடர்ந்த பல வழக்குகளின் காரணமாக கடந்த 8 தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பல கட்டுப்பாடுகளுடன் நடத்தப்பட்டன. கடந்த 2009 தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு முறைப்படுத்துதல் சட்டம் என்ற சட்டம் கொண்டுவரப்பட்டு பல்வேறு விதிமுறைகளும் வகுக்கப்பட்டு அதன்படி போட்டிகள் நடத்தப்பட்டன. இருந்தபோதும் இந்த விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்று கூறி 2014 மே மாதம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நிரந்தர தடை விதித்து இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட பெருமழை மற்றும் பெருவெள்ளத்தில் தொழில்துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நேற்றைய தமிழோசையில் அம்பத்தூர் தொழில்பேட்டையில் ஏற்பட்ட வெள்ளச்சேதம் குறித்து கேட்டோம். பொதுவாக சென்னையில் மற்ற தொழில் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு இந்த பெருவெள்ளத்தால் பாதிப்படைந்தன என்று இந்திய தொழில் அமைப்புகளின் சம்மேளனத்தின் தமிழக பிரிவின் முன்னாள் தலைவர் NK Ranganath அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
பெரும்பாலும் பெரிய அளவுக்கே சேதம் ஆயிருக்கு. லாசஸ் நிறைய வந்திருக்கு. ஏன்னா எங்க இந்த செம்பரம்பாக்கம் அடியார் அந்த சைடுல இருக்கிற கம்ப்ளீட் எல்லாம் கம்பெனிங்களும் நிறைய தண்ணியில இருந்தது. மெயின்லி என்னன்னா வெண்டர்ஸ் இருக்காங்களே பெரிய கம்பெனிங்களுக்கு, அவங்களுக்கும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே டைம்ல இந்த அம்பத்தூர் சைட்லயும் ஃபிளட் ஆயிருக்கு. அது எதுக்கு ஃபிளட் ஆச்சு, என்ன தண்ணி வரும், அங்க வந்து அடையாறு இல்ல, பட் அந்த ரெயின்ஸ் ஒரு அந்த மழை ஒரு ஒரு வாரத்துல இருந்ததுனால அதையும் ஃபிளட் ஆயிருக்கு. இப்போ நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சப்ளை செயின் நின்று போச்சு. அந்த கான்சிக்வென்சியல் லாசஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஏன்னா எல்லாம் டிலே ஆயிருக்கு, அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இப்ப நாங்களே வந்து சென்னையில இருக்கிற வெண்டருக்கு எல்லாம் மூடி வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு வாரம் இப்ப கூட கொஞ்சம் ஃபுல்லா அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, உற்பத்தி பண்ண முடியல.
சரி, இது வந்து இப்போ வெள்ளத்தினால ஏற்பட்ட பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இருந்தது? இயந்திரங்கள் முழுசா நின்று பாதிக்க செயலிழந்து போயிடுதா, இல்ல பில்டிங்ஸே வந்து ஏதாவது வீக் ஆயிடுதா, என்ன மாதிரி? ஒரு
பில்டிங்க்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்குல்ல, பில்டிங்க்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்கு. இப்ப நீங்க பாங்க, இப்ப எங்க வெண்டரை வந்து வெல்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு, அந்த வெல்டிங் மிஷின் வந்து வெல்டிங் மிஷின் மேல ஒரு 3 அடி தண்ணி இருந்தது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இப்ப இருக்கிற மிஷின் எல்லாம் கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக்ஸ் பெஸ்ட்ல, அது வந்து எல்லாமே போயிடுது. அதே மாதிரி காருங்க, ப்ரொடியூஸ் பண்ண காருங்க, இந்த ஷோரூம்ல வச்ச காருங்க, அதெல்லாம் எல்லாமே தண்ணியில மூழ்கி இருந்தது.
இதுல வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு, காப்பீட்டு துறை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இழப்பை வந்து சரி கட்டும்?
இது வந்து வெறும் காரங்களுக்கே கிட்டத்தட்ட 1,500 கோடி ரூபான்னு சொல்றாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி என்ன பண்ணாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் நான் இந்த 4 மெட்ரோல இன்சூரன்ஸ் ஏத்திட்டு போறோம் 15%, இந்த மாதிரி. ஏன்னா இந்த ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு.
இல்ல அது வந்து வர்ற இனிமே எதிர்காலத்துல அவங்க இன்சூரன்ஸ் பிரீமியத்தை ஏத்துறது இருக்கட்டும், ஆனா இப்ப ஏற்பட்ட இழப்புக்கு அவங்க ஏதாவது சரி கட்டுறேன்னு சொல்லிருக்காங்களா?
ஆமா, கிளைம் எல்லாம் போட்டிருக்காங்க, 1,500 கோடி வெறும் கார்க்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு லாஸ் அனலைஸ் பண்ணி மிஷினுக்கெல்லாம் கேட்க போறாங்க. அதுல வந்து சின்ன சின்ன ஆளுங்களுக்கு வந்து இன்சூரே பண்ணாம இருக்காங்க. பெரிய கம்பெனி இன்சூர் பண்ணிடுறது, ஏன்னா கலாமிட்டி இன்சூர் பண்ணிடுறாங்க. பட் சின்ன வெண்டர் டியர் 2 டியர் 3 வெண்டருங்களுக்கெல்லாம் அவங்களுக்குன்னா இன்சூரன்ஸும் இல்லை. நாங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் எங்க வெண்டருக்கு கொஞ்சம் நாங்களே ஹெல்ப் பண்ணிட்டோம். சரி, நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம், நீங்க திருப்பி ஆரம்பிங்க.
இந்த மழை வெள்ளத்தினால எவ்வளவு மனித வேலை நாட்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது?
நாங்க கம்பெனி எங்க கம்பெனியும் 1 வாரம் முடினோம். அதுக்கு மேல இன்னொரு 4-5 நாள் மற்ற கம்பெனி அந்த அடையாளர் பக்கத்துல இருந்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் மெயின் திங் என்ன வந்து, இந்த ஐடி கம்பெனிலாம் இருக்கு, சர்வீசஸ் கம்பெனி, அவங்க ஃபுல்லா எல்லாம் பேஸ்மெண்ட் இருக்கு, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. பேஸ்மெண்ட் 2 பேஸ்மெண்ட் முடிச்சுட்டு 3 பேஸ்மெண்ட் ஃபுல்லாகி அவங்க 1-2 கம்பெனில வந்து அவங்க கம்யூனிகேஷன் சென்டர் வைக்கல, அவங்க சர்வரோட கம்யூனிகேஷன் சென்டர், அதெல்லாம் தண்ணியில போய் அவங்களால இப்ப இன்னும் கூட ஆரம்பிக்க முடியல கொஞ்சம் எல்லாம்.
இந்த அளவுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு ஏதாவது நீங்க அரசாங்கத்திட்ட, மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள்ட்ட ஏதாவது உதவி கேட்டுருக்கீங்களா?
டைரக்டா உதவி கேட்கல. அவங்க என்ன சொல்றோம்னா, கொஞ்சம் ரீபேமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க, டாக்ஸ் பேமெண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளலாம், நீங்க எல்லாம் மூடி இருந்தது, அதெல்லாம் கேட்டிருக்கோம். தவிர நீங்க வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அரசாங்கத்துல டைரக்டா நீங்க ஒன்றும் பண்ணணும்னு இது மட்டும் கேட்கல. இப்பதான் இன்னும் அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு டேமேஜ் ஆகுது, இல்ல வேல்யூ போடுறது இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த வாரத்துல மோஸ்ட் ஆஃப் இது தெரியும் என்னன்னு.
அசஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க, ஆனா ஒரு தோராயமா ஒரு அளவு உங்களால சொல்ல முடியுமா, இந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும்னு?
இண்டஸ்ட்ரிக்கு ஐடியா, பட் டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் அஸ் லாஸ்ட் அபவுட் ஒரு 15,000-20,000 கோடி மட்டும் லாஸ் ஆயிருக்கலாம் சார். பட் இண்டஸ்ட்ரி விஸ் டோல் டு ஹேவ் ஒரு கன்சாலிடேட்டட் ஃபிகர் எங்ககிட்ட இன்னும் இல்லை.
பல வல்லுநர்கள் சொல்றாங்க, இது வந்து இயற்கை பேரழிவுன்னு சொல்றதை விட இது ஒரு நம்ம மனிதர்கள் செஞ்ச தவறுகளாலே ஏற்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த வெள்ளத்தினால எதிர்காலத்தில் இந்த சென்னையில் தொழிற்சாலைகள் வருவதோ அல்லது வெளிநாட்டு முதலீடுகள் வருவதோ பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா?
அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அன்பிரசிடென்டட் ரெயின்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பார்ட்லி மேன்மேடு சொல்லலாம், அது மேன்மேடு என்னென்ன எங்கெங்க ஏரிங்க இருந்ததோ எங்கெங்க வாட்டர் பாடி அங்கெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க, அதுதான் அது பார்த்தா மேன்மேடு. பட் இவ்வளவு மழை வந்தது ஒரு 100 வருஷத்துலதான் மொதல் தடவை. பட் அதனால இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு போயிடும்னு சொல்ல முடியாது. இங்க ஏன்னா எங்க சென்னை ஸ்டில் நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க அவ்வளவுதான்.
இந்திய தொழிலமைப்புகளின் சம்மேளனத்தின் தமிழக பிரிவின் முன்னாள் தலைவர் என் கே ரங்கநாத் அவர்களின் செவ்வியுடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இருக்கும் நேரத்தில் சில தலைப்புச் செய்திகள்.
துருக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ரஷ்ய போர் விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு பத்திரிகையாளர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதர்கள் முன்னிலையில் ரஷ்ய விசாரணையாளர்களால் திறக்கப்பட்டுள்ளது. புருண்டி அரசின் அனுமதியின்றி அந்நாட்டு மக்களை பாதுகாக்க 5,000 அமைதிப்படையினரை அனுப்பப்போவதாக ஆப்பிரிக்க ஒன்றியம் அறிவித்துள்ளது. நோபல் பரிசு பெற்ற மறைந்த அன்னை தெரசாவுக்கு புனிதர் அந்தஸ்து அளிக்கப்படும் என்று வேட்டிகன் தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.